திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழிந்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலமண்ணோ ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானாய். எல்லாமல்ல அருள்மிகு ஞானமான ராஜபெருமானுடைய திருவடியை மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். திருவருளும் குருவருளும் துணை நிற்க, தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன் அடைந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமந்திரத்தில் ஆறாம் தந்திரம் குறித்து சிந்தித்தோம். இன்றைக்கு ஏழாம் தந்திரத்தில் நுழைந்து இறைவன் உணர்த்தியதை சிறிதளவு சிந்திப்போம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நாம் இந்த மனித பிறவியை எடுத்ததே மிகப்பெரிய ஒரு அரிய செயல். கடலை கையால் நீந்தி கரை சேர்ந்தது போல இந்த பிறவிக்கு நாம் வந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த மானிட பிறவியை நாம் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். நமக்கு உடல் நலமும் தேவை, மனநலமும் தேவை. உடல் நலமும் மனநலமும் கிடைக்க வேண்டுமென்றால் நமக்கு ஆன்மீக நலம் நமக்கு தேவை. ஆன்மீக நலம் என்று சொல்வது முறையான இறை வழிபாடு. இறை வழிபாட்டின் மூலம்தான் நம்முடைய மனத்தை சரி பண்ண முடியும். எறும்பு முதல் யானை ஈராக அனைத்து உயிரினங்களுமே இறைவனை வழிபாடு செய்துள்ளதாக அறிகிறோம். எறும்பு வழிபட்ட தலம் திருவெறும்பூர், யானை வழிபட்ட தலம் திரு ஆனைக்காவல், நண்டு வழிபட்ட தலம் திருந்து தேவன்குடி. இப்படி பல ஜீவராசிகள் இறைவனை வழிபட்டு வந்துள்ளன. நாமும் அதுபோல இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனை வழிபாடு செய்வதற்கு முன்னோர்கள் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துள்ளார்கள். அந்த வழிபடி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு என்றாலே வழிபடுதல், முன்னோர்கள் நடந்து வந்த பாதை, தடம். அந்த தடத்தில் அதே போன்று நாமும் வழிபாடு செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். அந்த முறையான வழிபாடு தான் நம்முடைய திருமுறைகள், சாத்திரங்கள் நமக்கு போதிக்கின்றன. இறைவனை வழிபாடு செய்வதற்கு மூன்று நிலைகள் உண்டு. மூன்று நிலைகள் என்று சொன்னால், இறைவன் சச்சிதானந்த வடிவமாக இருக்கிறான். சச்சிதானந்த வடிவமாக இருக்கின்ற இறைவன் நமக்காக மூன்று நிலைகளில் வருகிறான். ஒன்று உருவம் தாங்கிய நிலை, இன்னொன்று அருவ நிலை, மற்றொன்று அரு உருவ நிலை. இந்த அரு உருவ நிலையைத்தான் நாம் சதாசிவ லிங்கம் என்று நாம் சொல்லுகின்றோம். சதாசிவமாகவும் லிங்கமாகவும் கொடுக்கின்றோம். இன்றைக்கு 7 தந்திரத்தில் காலோத்தர ஆகமம் என்ற ஆகமத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை சிந்திப்போம். இந்த மாகேஸ்வர வடிவம், அதாவது 25 வடிவங்கள் நமக்கு உண்டு. அந்த 25 மகேஸ்வர வடிவமும் வழிபாட்டுக்குரிய வடிவங்கள். அதில் தான் நம் ஒரு வழி அந்த உருவ நிலையில் இறைவனை வழிபாடு செய்வதற்காக உள்ளவை. இந்த அருவ நிலை என்பது கண்ணுக்கு தெரியாத நிலை, ஆனால் ஒரு உருவம் தாங்கிய நிலை, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இப்போ நடராஜ பெருமானை வந்து உருவ நிலையில் வைத்து வழிபாடு செய்கின்றோம். இதே நடராஜ பெருமானை சிவஞானிகள் வெட்டவெளியில் அருவமாக பாவித்து நினைத்து பூஜித்து வழிபாடு செய்வார்கள். அப்போ அங்கே அருவ நிலை, அது மிகப்பெரிய ஞான நிலை. அந்த அருவ நிலையில் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இறைவன் அருவமாகவே அங்கே இருந்து அருள் கூறினான். அடுத்தது அரு உருவ நிலை. இந்த அரு உருவ நிலைங்கிறது தான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம 7 தந்திரத்தில் நாம் நுழைகிறோம். இப்போ இந்த லிங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒடுக்கம் அப்படின்னு சொல்லணும். உலகம் யாவையும் ஒடுங்குகின்ற இடம் சிவலிங்கம். அதனால தான் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரமிட் ஷேப்பில் அந்த வளைவாக இருக்கும், ஒடுங்குகின்ற நிலை. இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஒரு அடையாளம் தேவை, ஒரு ஒரு குறி தேவை. குறி என்று சொல்ல அடையாளம் என்று பேர். அது சிவலிங்கம். இப்போது இந்த 3 நிலைகளையும் ஏன் நமக்கு இறைவனால் வகுக்கப்படுது என்று சொன்னால், அவரவர்களுடைய மன பக்குவ நிலைகளுக்கு ஏற்ப யார் வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் இறைவனை வழிபாடு செய்யலாம். அப்போ சிவலிங்கத்தில் வழிபாடு செய்பவர்கள் சற்று மேலான ஞானத்தை உடையவர்கள். அப்பொழுது இந்த சிவலிங்கத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து நம்ம திருமந்திரத்திலே 7 தந்திரத்திலே சில செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக அண்டலிங்கம். ஓ, அண்டலிங்கம் ஒரு தலைப்பு. இந்த அண்டலிங்கம் என்று சொன்னாலே அண்டம் முழுவதுமே சிவலிங்க வடிவம். இந்த குளோபுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். நான் வெட்டவெளியிலேருந்து வானத்தை இப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த கிழக்கிலிருந்து மேற்கு வரை பார்க்கின்ற பொழுது ஒரு அதாவது அரைக்கோளமாக, அது அண்டலிங்கம். இது அண்டத்தில் இருப்பவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை எல்லாமே வந்து அண்டத்தில் இருப்பவை. அண்டங்கள் முழுவதும் நிறைந்தவை. அதனால தான் மாணிக்க வாசகர் அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு ஒரு அத்துவிதமாக மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று அவர் பாடி மழிகின்றார். இப்போ அண்டம் முழுவதுமே இறைவன் நிறைந்திருக்கின்றான். இந்த அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைவனை அதை ஒரு லிங்க வடிவத்தில் பார்த்து ஆனந்தப்படுதல் அண்டலிங்க வழிபாடு. அடுத்தது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடியவைத்தான் பிண்டத்தில் இருக்கும். இந்த பிண்டம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு. இதிலே இந்த பஞ்சபூதங்களினுடைய மாறுபட்ட சேர்க்கை, அதனால் சில உடலில் சில அந்த அங்கங்கள் சேரும். இதை இதை வந்து நம்ம சித்திரைகளுடைய நூலில் தெளிவாக காண முடியும். இந்த உடலையே சிவலிங்கமாக மாற்றுதல், அதுதான் பிண்டலிங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தலையை பாருங்கள், சிவலிங்கம் மாதிரியே இருக்கும் இந்த ஷேப். அப்போ மனித உடலே சிவலிங்கம் தான். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம். நம்முடைய திருமூலர் சொல்றார் முதல்ல, மானிடர் ஆக்கை. ஆக்கைன்னா உடல்னு அர்த்தம், கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். ஆக்கைன்னா ஆக்கை அப்படின்னா ஆர்த்தல், கட்டுதல். இந்த உடம்பு கட்டப்பட்டிருக்கிறது, உடலும் உயிரும் கட்டப்பட்டிருக்கிறது. எதை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது? நாம் செய்த பாவ புண்ணியங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, இது நல்ல கயிறு. அறம் பாவம் இது ரெண்டு, ரெண்டு கயிறு போட்டு இந்த உடம்பையும் உயிரையும் போட்டு கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டதுனால தான் யாத்தலுக்கு தான் யாக்கைன்னு பேர். இந்த மனித வடிவத்தில் உள்ள இந்த யாக்கை, மனித யாக்கை, மானிட வடிவு யாக்கை, இது ஒரு சிவலிங்கம். இந்த உடம்பையே சிவலிங்கமாக வைத்து பூஜை செய்யக்கூடிய சிவயோகிகள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த சிவயோகிகள் இருக்கிறார்கள். சிவலிங்கத்திற்கு எப்படி நாம் அபிஷேக ஆராதனை செய்கின்றோமோ அதே போன்று சிவயோகத்தில் அமர்ந்து தன்னை சிவமாக பாவித்து, இந்த உடலை சிவலிங்கமாக பாவித்து, இந்த மானசீகமாக அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு வழிபாடு, இது சிவயோகத்தினுடைய ஒரு அங்கம். அப்பொழுது சிவலிங்கம் என்பதே இந்த மனித வடிவம். இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உடம்பு வந்து சிதம்பரம். பொதுவாக சிதம்பரத்துக்கு சித்து என்று சொன்னால் அறிவு என்று பொருள். அப்புறம் சிதம்பரம் அப்படின்னா அம்பரம் என்று சொன்னால் ஆகாயம். அப்போ இந்த அறிவு ஆகாயம்னா ஞானாகாச பெருவழி, ஞான ஆகாயம். இப்போ இந்த ஞான ஆகாயம் என்று சொன்னால் இந்த உடம்பு வந்து நம்ம உள்ள நுழைஞ்சி யோகிகள் உள்ள பார்த்தாங்கன்னா அப்படியே அண்டம் முழுவதும் தெரியும். இப்போ ஞானக்கண் கொண்டு பார்க்கணும். ஞானக்கண் கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த உடம்பு நமக்கு தேவை. ஆனால் தான் சொன்னேன், நாம் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த உடல் தேவை. உடல் என்பது மாயையினுடைய காரியமாக இருந்தாலும் இத மாயா தனு விளக்கு என்று சாத்திரம் பேசும். அப்ப இந்த உடலை வைத்து தான் நாம் இறைவனை அடைய முடியும், அடைய முடியும். அப்ப இந்த உடம்பு என்பது இந்த சிதாகாச பெருவழி என்று சொல்லக்கூடிய வெட்ட வெளியை பார்ப்பதற்கு நமக்கு இந்த உடல் தேவை. அதனால்தான் மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம் என்று அருளியுள்ளார். அதுக்கு பிறகு சதாசிவம். இந்த சதாசிவம் என்று சொன்னால் அறிவு ஆற்றலும் அருளாற்றலும் நிறைந்த பகுதி. அறிவும் ஆற்றலும், சிவமும் சக்தியும், இந்த சிவசக்தியினுடைய வடி, சிவசக்தியினுடைய இயக்கம். இந்த உடம்புலே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் சிவம், இடது பக்கம் சக்தி, சிவசக்தி தான். ஒன்று அறிவும் இருக்கும், அருளும் இருக்கும், அதான் இரண்டுமே கலந்தது. அதான் சதாசிவ தத்துவம்னு சொல்கிறது. அதை சிவசக்தி தத்துவத்தை, சிவசக்தியினுடைய ஐக்கியத்தை தான் சதாசிவன் சொல்கிறது. இப்போ சிவலிங்க தத்துவமே அது வந்துடும். சிவமும் சக்தியும் சேர்ந்தது தான் சிவலிங்கம். இப்போ இந்த சதாசிவமாக இருப்பது நம்முடைய உடல். இது அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பரும் வாங்க திருக்கலிட்டிருப்படியார். இல்லை இந்த திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா அம்மையப்பர் வடிவம் இருக்கும், சிவசக்தி வடிவம். அதான் தொன்மை கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலேம்பர் நம்முடைய மாணிக்க வாசகர். தொன்மை கோலம்னு பேர். 25 மாகேஸ்வர வடிவங்களில் தொன்மை கோலம்ங்கிறது ஒரு வடிவம். அந்த இறைவனும் இறைவியும் நம்முடைய உடலில் இருக்கிறார்கள். அல்லா எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு திருவாசகம். அப்ப சதாசிவ தத்துவம், சதாசிவம் என்பது நம்முடைய மனித வடிவம். இறைவன் நடனமாடுகின்றார், இறைவன் நடனமாடுகின்றது ஞானாகாச பெருவழியாக இருந்தாலும் அண்டை வெளியில் ஆடினாலும் அவருடைய திருக்கூத்து நம்முடைய உயிரில் நடந்து கொண்டிருக்கிறது, உடம்புக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்டம் தான் நம்முடைய உயிரினுடைய ஓட்டம், அவருடைய இயக்கம் தான் நம்முடைய உயிரினுடைய இயக்கம். நடராஜ பெருமானுடைய அசைவுகள் தான் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதுதான் நம்முடைய திருக்கூத்து என்பது மானிடருடைய ஆக்கை. நம்முடைய உயிரிலே நடனமாடி கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், அசைத்து கொண்டிருக்கிறான், இயக்கி கொண்டிருக்கிறான். நாமெல்லாம் வெறும் பம்பரம் போல சுழன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பம்பரத்தை கூடிய கயிறு இறைவனுடைய கயிறில் இருக்க, இறைவனுடைய கையில் இருக்கிறது. அந்த கயிறு இறைவன் கையில் இருப்பதனால் நாம் இறைவனை வணங்க வேண்டும். நம்முடைய அசைவுகள் எல்லாம் இறைவனுக்கு நன்றாக தெரியும். நாம் அப்படியே உட்காந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அப்படி நம்ம உட்காந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த உடம்பே சிவலிங்கம் மாதிரி நம்ம தெரியும் உங்களுக்கு. இப்படி உட்காந்து வச்சிங்களேன், இந்த தலையிலேருந்து நம்மளுக்கு இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பானம் மாதிரி நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்த உடல் வந்து கீழே இருக்கக்கூடிய சக்தி பாதம், கீழே இருக்கக்கூடிய நிலை வந்து பிரம்மபீடம். இப்போ சிவப அந்த சிவலிங்கத்திலே பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கணும். கீழே இருக்கிறது வந்து பிரம்மபாதம், நடுவில் இருக்கக்கூடியது விஷ்ணுவினுடைய அதாவது வந்து விஷ்ணு பாதம் அல்லது சக்தி பாதம்னு சொல்லலாம். அதை மேலே இருக்கக்கூடியது ருத்ர பாகம் சொல்லுறது. இந்த மேலே இருக்கக்கூடிய பானம் இருக்குது பார்த்தீங்களா, அது தலையிலேருந்து வந்து நம்முடைய வயிறு வரைக்கும் இருக்கும். இந்த வயிறு பகுதி வந்து நமக்கு விஷ்ணு பாகம், அதற்கு கீழே இருக்கிற அமர்ந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரம்ம பாகம். அதனால தான் பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம். இப்போ நம்ம வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சிவலிங்கமே சிவலிங்கம் மாதிரி தெரியும். இது இப்படியெல்லாம் கூட சித்தர்களும் யோகிகளும் கண்டிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த அதான் நம்ம உடம்பை நம்ம வந்து பாதுகாக்கணும். உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்று திருமூலர் பதிவு செய்கிறார். அப்போ நமக்கு உடம்பு அவசியம். அடுத்தது சதாசிவம், சதாசிவலிங்கம் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த சதாசிவலிங்கம்ங்கிறது தான் அந்த இறைவனுடைய அருவுருவ நிலையை குறிக்கக்கூடிய நிலை. அருவுருவம் தான் சதாசிவம், அதான் சிவலிங்கம் சொல்கிறது. இது தத்துவமாக சொல்லுவோம், சிவ தத்துவம். சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்று சிவ தத்துவம் ஐந்து. அந்த சாதாக்கிய தத்துவங்கிறது தான் சதாசிவ தத்துவம். அந்த சதாசிவ தத்துவத்தினுடைய நிலை தான் சிவலிங்கம், சிவலிங்க தத்துவம் வரும். அதான் சதாசிவம் என்பது அருவுருவ நிலை, அது ஒரு சிவலிங்கமாக கருதப்படும். அப்புறம் அடுத்த ஆத்மலிங்கம்னு உண்டு. இந்த ஆத்மலிங்கம்னா இறைவனுக்கு ஆத்மநாதர்னு சொல்கிறது. அந்த ஆத்மநாதர் அப்படின்னா நம்மளுடைய ஆவடியார் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் ஆத்மநாதர்னு பேர். அங்கே ஆத்மா தான் இறைவன். ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், அதுக்கு பேர் ஆத்மலிங்கம். சிவயோகியினுடைய உயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது சிவத்தை சிந்தித்து 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 அந்த உயிரே சிவத்தன்மையை அடைந்ததனால் அந்த ஆன்மாவே சிவலிங்கமாக எண்ணுவது உண்டு, அதுக்கு பேர் ஆத்மலிங்கம். நம்மலாம் இப்போ சொல்கிறோம் இன்னர் கான்சியஸ் அப்படின்னு வேறு சொல்கிறோம். இந்த இன்னர் கான்சியஸ் அதான் மனசாட்சி சொல்கிறோம் இல்லைங்களா, யார் மனசாட்சினா உள்ளே இறைவன் இருந்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆன்மாவுக்குள் இருந்து கொண்டு நமக்கு அப்பப்போது அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார், அவர் தான் ஆத்மநாதர். அப்போ ஆத்மலிங்கம் என்று ஒன்று உண்டு. இந்த ஆத்மலிங்கத்தை தான் நம்ம வந்து சிவபூஜையிலே நாம் பூஜை செய்கிறோம். அப்புறம் இந்த ஞானலிங்கம் அப்படின்னா, இந்த ஞானலிங்கம்ங்கிறது சிவகுரு. இந்த சிவகுருவே ஞானத்தை உணர்த்துவதனால் அந்த சிவகுருனுடைய வடிவம் ஞானம், அதனால் ஞானலிங்கம் அப்படின்னு ஒன்று உண்டு. அடுத்தபடி சிவலிங்கம். இன்றைக்கி இந்த பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கம்ங்கிறது ஒரு சிவன் கோயிலில் ஒரு சிவலிங்கம் இருக்கும், அவள் சிவலிங்கத்தில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. சிவன் எனவே கண்டவருக்கு சிவன் உறைவன் அங்கே. நான் சொல்கிறது வந்து சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் என்பவளை சொல்கிறேன். ஒரு சிவலிங்க வடிவம் இருக்குன்னு வச்சிங்கன்னா, அது உள்ளே வந்து இறைவன் இருக்கின்றான் என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அப்பொழுது அங்கே இறைவன் அங்கே உறைந்து கொண்டு நமக்கு அருளை வழங்குவான். இன்றைக்கு சிவலிங்கம் சொல்கிறோம். இந்த சிவலிங்கம் சொல்லி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தால் கூட உங்களுக்கு உருவங்களை வழிபாடு செஞ்சாங்க ஒரு காலத்தில், பழைய காலத்தில். இப்போ நம்ம திருமூலர் காலத்திலே நமக்கு வந்து சிவலிங்க வழிபாடு வந்துருச்சு. இப்போ சிவ திருமூலர் காலத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு படிமங்கள்னு பேர். இந்த மரத்தாலேயே பல இறை வடிவங்களை வச்சு பூஜை செய்வாங்க. இன்றைக்கும் பல கிராமங்களில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அதுக்கு பிறகு இப்போ இந்த கல் தான் கருங்கல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ செப்பு திருமேனியும் உண்டு, அதே மாதிரி தங்கத்தாலேயும் நமக்கு உருவம் திருமேனி செய்கிறாங்க. இறை வழிபாட்டுக்கு இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் திருக்கோயில்களில் சிவலிங்கம் அப்படின்னு சொன்னால் அது கருங்கல். இந்த கருங்கல்லுக்குள்ளே ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களும் கருங்கல்லில் இருக்கும். இந்த சிலை வழிபாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது கருங்கல்லால் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அந்த பஞ்சபூதங்களும் அடக்கம். அது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அது அந்த சிவலிங்கத்தில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் உருவச்சிலை, ஆண் தெய்வத்தினுடைய உருவச்சிலை செய்ய வேண்டுமால் ஆண்கள் கொண்டு செய்யணும். ஒரு பெண் வடிவத்தில் இருக்க வேண்டுமால், பெண் வடிவத்தில் ஒரு பெண் தெய்வத்தினுடைய வடிவை நாம் வடிக்க வேண்டுமானால் அதுக்கு பெண்கள் வைத்து செய்ய வேண்டும். இந்த ஆண்களும் பெண்களும் இல்லாத சில கற்கள் உண்டு, அந்த கற்கள் படிக்கற்களாகத்தான் இருக்கும். இல்லைன்னா நான் இது சிற்பசாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இதை சிற்பிகள் வந்து ஆகமத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் சிலைகளை வடிக்கிறார்கள். அப்போ அந்த சிவலிங்கம், அப்போ சிவலிங்கத்தை வழிபட்டால் ஐம்பூதங்களையும் வழிபட்டதாக அர்த்தம். இதை ஒரு பாடலில் அவர் சொல்கிறார். இந்த குறைக்கின்ற வாரி குவளைய நீரும், குவளையம்னா உலகம், நீர் தத்துவம், குவளையம்னா மண் தத்துவம், பறக்கின்ற காற்று தத்துவம், பயில்கின்ற தீ தத்துவம், திரைக்கின்றவாறு நிறைக்கின்றவாறு இவை நீண்டு அகன்றானை. அப்போ உள்ளே ஆகாயம் கலந்து எல்லாமே கலந்திருக்கும். வரைந்து வளம் செய்யுமாறு அறியேனே. அப்போ இந்த பஞ்சபூதங்களுமே அங்கே சிவலிங்கத்தில் ஒடுக்கம். இது எப்படி இருக்கிற பாருங்க, ஒரு மணி, இந்த மணியில் வந்து அடித்தா ஒளி வரும். அந்த மணியில் ஒளி இருப்பது போல, ஒளி வெளிப்படுவது போல இந்த சிவம் சிவலிங்கத்துள் நின்று அதில் நின்று வெளிப்பட்டு நமக்கு அருள் செய்யும் நிலை. அதுதான் தசரி கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலுக்கு செல்கின்ற பொழுது அங்கே நம்ம சிவாச்சாரியர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செம்பு தாம்பாளத்தை கொண்டுட்டு வருவார். நம்முடைய நம்ம வேண்டுதலை வைக்கிறோம், வேண்டுதலை வைக்கின்ற பொழுது ஒரு அர்ச்சனை செய்கிறோம். அர்ச்சனை செய்யும் பொழுது நம்முடைய எண்ண பதிவுகள் அந்த செம்பு தாம்பாளத்தில் அது கையை வைக்கிறோம். அப்போ அந்த பதிவோடு அங்கே உள்ளே போகும். உள்ளார போனதுக்கப்புறம் இறை வழிபாடு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனைலாம் முடித்ததுக்கப்புறம் அங்கே இறைவனுடைய கருணை அந்த அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் அங்கேருந்து வரும். அதே அந்த செம்பு தான் அந்த அந்த இந்த கடத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, எளிதிலே மின்சாரத்தை கடத்தக்கூடிய கருவி வந்து மின்சார இது செம்பு. அங்கே தான் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பு திரும்பி வச்சுருப்பாங்க. அந்த செம்பு பிளேட் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வசதியான கோயிலில் வெள்ளி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 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 இறைவனுடைய அருளானது அங்கே அந்த செம்பு வழியாக நமக்கு கிடைக்கும். அங்கே ஃபுல்லாக ஒரு முழுக்க முழுக்க ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், பவர் ஹவுஸ்னு சொல்கிறது. அப்போ இறை வழிபாடு ஒரு முக்கியமான பகுதி நமக்கு. அப்போ தினசரி யார் ஒருவர் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை சிவலிங்க வடிவத்தில் யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வினைத்தாக்கம் இருக்காது. அதில் சிவலிங்கம்ங்கிறது வந்து அவர் வந்து வெளியில் வரமாட்டார், அது மூலஸ்தானம்னு பேர். எந்த ஊர்லேயுமே சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, ஆகம விதிப்படி அப்படித்தான், அது மூலஸ்தானம்னு பேர். அந்த மூலஸ்தானத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உற்சவ மூர்த்தியாக, அங்கே சிவலிங்க வடிவம் இருக்காது, அது இந்த சிவபெருமானுடைய வடிவம் அம்மையப்பர் கோலத்தை எடுத்து வச்சு அந்த அம்மையப்பராகவோ அல்லது சிவபெருமானாகவோ இந்த பஞ்சமூர்த்தி வழிபாடு செய்வாங்க. அப்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சலோகத்தில் செஞ்சுருவாங்க. பஞ்சலோகத்தில் திருவுருவமேனி எல்லாம் வந்துடும், அது வந்து வெளியில் வர்றது. அப்போ இந்த இறை வழிபாடு நம்முடைய வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புடையது. நம்ம என்ன செய்யணும்னா இந்த சிவலிங்க வழிபாட்டுக்காக நான் சொல்கிறேன், அதில் எல்லாமே அடக்கம் பார்த்தீங்களா. இதில் பாருங்கள், பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் ருத்ர பாகம் என்று சொல்லக்கூடிய மூன்றுமே சிவலிங்கத்துள் அடக்கம். இது ஒரு வகையான கண்ணோட்டம். இன்னொன்று, சிவமும் சக்தியும் சேர்ந்தது. அப்போ அது அருவுருவத்தினிமேனி என்று சொன்னாலே அங்கே சிவசக்தி ஐக்கியம். அதை மேலே உள்ள லிங்கிய பகுதி சிவமாகவும் கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து சக்தி பாகமாக வைத்து சிவமும் சக்தியும் சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஒரு சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட்டாலே சக்தியையும் வழிபட்டதாகத்தான் பொருள். அந்த இறைவனை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அது நீர் அர்ச்சனை மலர் இதெல்லாம் கொண்டு வழிபாடு செய்யணும். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இதில் ஒரு சைவ சித்தாந்த நுட்பம் உண்டு. சைவ சித்தாந்தத்திலே சித்தியார் என்ற ஒரு நூல், சிவஞான சித்தியார், அதில் ஒரு நுட்பமான ஒரு செய்தி இருக்கும். என்னென்னா, நவம் தரும் வேதம் ஏகநாதனை நடிப்பன். ஏகநாதன சிவபெருமான ஒருவன் தான், அவர் ஒன்பது வேடம் போடுறாருங்கிறாரு. நவம் தரும் வேதம், இந்த நவம் தரும் வேதம் அப்படின்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நவம் அப்படின்னா ஒம்பது, அதில் பார்த்திங்கன்னா உருவநிலை நான்கு, அருவநிலை நான்கு, அருவுருவநிலை ஒன்று, இந்த சேர்த்தா ஒம்பது வரும். இதில் எது எது உருவம், அயன் மால் ருத்திரன் மகேசன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவநிலைகள். சரி, அருவுருவ நிலைக்கு போவோம். சிவம் சக்தி நாதம், அது பரநாதம்னு சொல்கிறது, பரநாதம் பரவிந்து. இந்த பரநாதம் என்பதையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, பரவிந்துவையும் கண்ணால் பார்க்க முடியாது, சிவம் என்று சொல்லக்கூடிய செம்மையையும் கண்ணால் பார்க்க முடியாது, சக்தியையும் கண்ணால் பார்க்க முடியாது. இதை நான்கும் அருவநிலைகள். சதாசிவம் அருவுருவ நிலை. அப்பால தான் சொன்னார் உருவம் நாலு அருவம் நாலு அருவுருவம் ஒன்று, கூட்டினா ஒம்பது வரும். இதைத்தான் நவம் தரும் பேதம் ஏகநாதனை நடிப்பன். சரி, நவம் தரும் பேதம் என்று சொன்னால் இந்த நவந்தரும் பேதத்துக்கும் நவசக்திகள் உண்டு. அதான் நம்முடைய நவராத்திரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நவராத்திரிங்கிறது நவந்தோறும் பேதத்தினுடைய சக்தி. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா தான் புரியும். இந்த ஒன்பது நிலைகளுமே நம்முடைய சிவலிங்கத்தில் உண்டு. அது நம்முடைய திருமூலர் ஏழாம் பந்தத்தில் இதை பதிவு செய்கிறார். மலர்ந்த அயன் மால் ருத்திரன் மகேசன். அப்புறம் பாருங்க இந்த நான்கு நிலைகள் உருவ நிலை சொல்லிட்டார். பலம் தரும் ஐமுகன் பரவிந்து நாதம் நலம் தரு சக்தி சிவன் வடிவாகி. இதில் ஒரு நாலு சொல்லிட்டார். அப்புறம் பலன் தரு லிங்கம் சதாசிவலிங்கம் பராநந்தியாமே. அப்போ ஒன்பது நிலைகளையும் ஒன்பது வடிவங்களையும் ஒன்பது சக்திகளையும் சிவலிங்கத்தில் காணலாம், சிவலிங்கத்தில் நினைத்து வழிபாடு செய்யலாம். அப்போ சிவலிங்கத்தினுடைய பெருமையை நம்முடைய திருமூலர் இவ்வளவு தெளிவாகவும் விளக்கமாகவும் அவர் பதிவு செய்துள்ளார்.